சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நெருப்பின் நடுவில் நாங்கள் இருக்கின்றோம், ஜோர்டான் பகிரங்கம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. ஈரானிய தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பதிலளித்தால் அதன் விளைவு பெரும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சர் எச்சரித்துள்ளார். அவ்வாறு நடந்தால் இது ஒரு பிராந்திய போராக மாறுவதற்கு சாத்தியம் உண்டு என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானிய படைகள் செயல்படும் இரு நாடுகளான சிரிய மற்றும் ஈராக் ஜோர்டானுக்கு அருகில் இருப்பதால் எங்களுக்கு கூடுதல் பாதிப்பு ஏற்படும். நாங்கள் நெருப்பின் நடுவில் இருக்கின்றோம். எனவே எங்கள் சொந்தத்தை பாதுகாக்கவும் இந்த அதிகரிப்பை தடுக்கவும் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்வோம் என்பதை இருதரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜோர்டான் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்த ஒரு எரிகணைகளையும் நாங்கள் அகற்றுவோம் எனவும் இதை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தெளிவுபடுத்தினோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈராக்கின் திசையிலிருந்து வந்து தெற்கு ஜோர்டான் மீது பறந்த ஈரானிய ஆளில் அபிமானங்கள் இடைமறிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானுடனான மோதலை காசாவிலிருந்து திசை திருப்ப பயன்படுத்துகின்றார்கள் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரானின் தாக்குதலுக்கு G7 பதிலளிக்க வேண்டும், ஜெர்மனி விடுத்துள்ள எச்சரிக்கை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல்களுக்கு G7 அமைப்பிடமிருந்து உரிய பதில் கிடைக்க வேண்டும் என்று ஜெர்மனியின் வெளிவிவகார அமைச்சர் அன்னலீனா பேர்பாக் தெரிவித்துள்ளார். G7 அமைப்புடன் இத்தாலியில் இடம்பெற்ற கூட்டத்தில் விவாதித்தது குறித்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ஈரானின் இந்த எதிர்பாராத தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும், ஏனென்றால் நாங்கள் G7 அமைப்பில் இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்கள் குறித்து கூடுதலாக விவாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த நிலைமை மேலும் அதிகரித்தால் இரு நாட்டு மக்களுக்கும் ஆபத்து என தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கடந்த புதன்கிழமை ஜெர்மனியின் சான்சிலரான ஓலாப் ஸ்கோல் இஸ்ரேல் தானாக ஒரு பாரிய தாக்குதலை மேற்கொள்ளாது என்று சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா மீண்டும் ஆதரவு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் 15 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. இதில் வீட்டோ அதிகாரம் கொண்டு 5 நிரந்தர உறுப்பு நாடுகளான அமெரிக்கா, சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா என்பனவற்றோடு 2 ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் உள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இதற்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்று இந்தியா கோரியுள்ளது. இந்த நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா மீண்டும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை முதன்மை துணை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் படேல் கூறும்போது, நாம் வாழும் 21ஆம் நூற்றாண்டின் உலகத்தை பிரதிபலிக்கும் வகையில் பாதுகாப்பு கவுன்சில் உட்பட ஐநா அமைப்புக்கான சீர்திருத்தங்களை நாங்கள் நிச்சயமாக ஆதரிக்கின்றோம். அது என்ன என்பது குறித்து என்னிடம் எந்த விபரமும் இல்லை, ஆனால் நிச்சயமாக நாங்கள் அதை அங்கீகரிக்கின்றோம் என்று தெரிவித்தார். மாலத்தீவு அதிபர் மீது ஊழல் குற்றச்சாட்டு, பதவி விலக எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. மாலத்தீவு அதிபராக முகமது மொய்சு மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முகமது மொய்சு கடந்த 2018ஆம் ஆண்டு ஊழலில் ஈடுபட்டதாக நிதி புலனாய்வு அமைப்பு மற்றும் மாலத்தீவு காவல்துறை தயாரித்ததாக கூறப்படும் அறிக்கை சமூக வலைதளங்களில் வெளியானது. அதில் அதிபர் மொய்சுவின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு நடந்த பணப்பரிமாற்றங்களில் முறைகேடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி முறைகேடுகளில் 10 முக்கியமான குற்றச்சாட்டுகள் உள்ளன. அரசியல் ரீதியான நபர்களுடன் தொடர்பு, மோசடி நிதி ஆதாரத்தை மறைக்க கார்ப்பரேட் நிறுவனங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாலத்தீவில் வருகின்ற 21ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிபர் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அதிபர் மொய்சுவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளான மாலத்தீவு ஜனநாயக கட்சி மற்றும் மக்கள் தேசிய முன்னணி வலியுறுத்தியுள்ளது. ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டை அதிபர் முகமது மொய்சு மறுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறும்போது, கடந்த 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்தன. நான் தவறு செய்திருந்தால் அப்போதே வெளியாகியிருக்கும். என் மீது எந்த தவறையும் அவர்களால் கூற முடியாது. முன்பு மேயர் மற்றும் அதிபர் தேர்தலின் போது இதே குற்றச்சாட்டை கிளப்பினர். இதே எவ்வளவு காலத்திற்கு பேசினாலும் என் மீது பழி சுமத்த உங்களால் முடியாது என்றார். சீன ஆதரவாளரான முகமது மொய்சு இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றார். இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமிக்கு இறுதி தகவலை அனுப்பிய இன்ஜென் யூடி ஹெலிகாப்டர் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரக ஆராய்ச்சிக்காக பென்செவரன்ஸ் ரோவரை அனுப்பியது. இந்த ரோவர் 2021 பிப்ரவரி மாதம் செவ்வாய் கிரகத்தில் ஜெசரோ கிரேடர் என்கின்ற இடத்தில் தரையிறங்கியது. அப்பகுதியில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஏறி இருந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. இதனால் அங்குள்ள பாறை மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. பெர்செவரன்ஸ் ரோவருடன் இன்ஜெனியூட்டி என்கின்ற சிறிய ஹெலிகாப்டரும் அனுப்பப்பட்டிருந்தது. ரோவர் பயணிக்கும் செவ்வாய் கிரகத்தின் நில அமைப்புகளை கண்காணிக்க இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டது. ரோவரின் செயல்பாடுகளையும் கண்காணித்து அவ்வப்போது தகவலை அனுப்பி வந்தது. முதன்முறையாக 2021 April 19 செவ்வாய் கிரகத்தில் பறந்து தனது பணியை தொடங்கிய இன்ஜெனியூட்டி ஹெலிகாப்டர் இதுவரை 72 முறை பறந்துள்ளது. அதே சமயம் பெர்செவரன்ஸ் ரோவர் பல்வேறு இடங்களில் பாறைகளை துளையிட்டு துகள்களை சேகரித்துள்ளது. இந்த நிலையில் இன்ஜெனியூட்டி ஹெலிகாப்டர் தனது இறுதி தகவலை பூமிக்கு அனுப்பியிருந்தது. இனி செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் ஒரு அசைவற்ற நிலையில் தரவுகளை சேகரிக்கக்கூடிய அமைப்பாக இன்ஜெனியூட்டி செயல்படும் என்று எதிர்காலத்தில் செவ்வாய் கிரக ஆராய்ச்சியாளர்களுக்கு பயணிக்கும் தரவை சேகரிக்கும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது. மேலும் பெர்செவரன்ஸ் ரோவரால் சேகரிக்கப்பட்ட செவ்வாய் கிரக பாறை மாதிரிகளை பூமிக்கு விரைவாகவும் குறைந்த செலவிலும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதாக நாசா கூறியிருந்தது. பட்ஜெட் அதிகமாகிவிட்டதாக கடும் விமர்சனம் எழுந்த நிலையில் நாசா இவ்வாறு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் எரிமலை வெடித்து சிதறில் வெடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மிக நெருக்கமான அண்டை நாடுகளில் ஒன்றான இந்தோனேசியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு காணப்படும் பெரிய எரிமலை ஒன்று 24 மணி நேரத்தில் பல முறை வெடித்ததால் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 5 பெரிய வெடிப்புகளுடன் சுனாமி ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் முடிவு செய்தனர். இந்தோனேசியாவின் தொலைதூர பகுதியில் உள்ள இஸ்டாடோ வோல்கானாவோவான டுவாங் மவுண்ட் எரிமலை வெடிப்புகளின் காரணமாக அதிகாரிகள் சுனாமி எச்சரிக்கையை வெளியிட்டனர். மற்றும் 11,000 குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். செவ்வாய்க்கிழமை இரவு ஆரம்பமான இந்த வெடிப்பை தொடர்ந்து புதன்கிழமை முழுவதும் 4 அடுத்தடுத்த வெடிப்புகள் நிகழ்ந்தன. இதனைத் தொடர்ந்து முதலில் வடக்கு சுலவேசி மாகாண பிராந்தியத்தில் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது மாநில செய்தி நிறுவனமான அன்ட்ராடா ட்ருவாங் தீவில் உள்ள 2 கிராமங்களிலிருந்து 800 மேற்பட்ட நபர்களை மாகாண தலைநகரான மனாடோவிலிருந்து வடக்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் அமைந்துள்ள டாகுலாண்டாங் தீவின் பாதுகாப்பான எல்லைகளுக்கு வெளியேற்றியதாக அறிவித்தது. எரிமலையின் உடல் கடலில் சரிந்ததால் சூடான மேக வெளியேற்றங்கள் மற்றும் சுனாமி ஆகியவற்றின் சாத்தியமான நிலைமை குறித்து அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.